8. தேசிய வழிவிலகல். எருபியாமின் மரண காலம் முதல் ஆகாபின் முன் எலியா தோன்றும் காலம் வரையிலும் இஸ்ரவேலரின் ஆவிக்குரிய நிலை வெகுவாக வீழ்ச்சியடைந்தது. ஏகோவாவின் மேல் பயமில்லாமல் புதுமையான ஆராதனைகளை ஊக்குவித்தவர்கள் ஆட்சி செய்ததால் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும் தங்கள் கடமையை பெரும்பாலான ஜனங்கள் வெகுவாக மறந்து போனார்கள். அதிகமாக சிலை வழிபாட்டு முறைகளையே பின்பற்றினார்கள். எருபயாமின் குமாரன் நாதாப் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் சில மாதங்களே அமர்ந்திருந்தான். அவனுடைய படை தளபதிகளில் ஒருவனாகிய பாஷா ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர சதி செய்து நாதாபின் பாவ வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். எருபயாம் செய்ததும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்து நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அரசுரிமைக்குட்பட்டதன் வீட்டார் அனைவரோடும் கூட நாதாப் கொல்லப்பட்டான். முதலாம் ராஜாக்கள் 15:29-30. இப்படியாக எருபயாமின் வீட்டார் அழிந்தனர். அவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட சிலை வழிபாட்டின் பாவத்திற்கு ஆளானவர்கள் மேல் பரலோகத்தின் நியாயத்தீர்ப்புகள் கொண்டுவரப்பட்டன. ஆனாலும் அவனைத் தொடர்ந்து பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி போன்ற ராஜாக்களும் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இத்தகைய தவறான போக்கிலேயே சென்றார்கள். இஸ்ரவேலர் தேவனை அதிகமாக மறந்து போன அக்காலகட்டத்தில் யூதா ராஜ்யத்தில் ஆசா அரசாண்டு வந்தான். அநேக வருடங்கள் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதைச் செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமரிக்கையாயிருந்தது. 2 நாளாகமும் 14:2-5 அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு தேசத்திற்குள் புகுந்தபோதுதான் ஆசாவின் விசுவாசம் கடும் சோதனைக்கு உள்ளானது. 9. அவன் யூதாவிலே அரணான பட்டணங்களைக் கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்ப்பாள் போட்டு பலப்படுத்தியிருந்தான். அந்த இக்கட்டான சமயத்தில் அவைகளின் மேலோ நன்கு போர்பயிற்சி பெற்றிருந்த தன் பராக்கிரமசாலிகள் மேலோ அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. 6-8. சேனைகளின் ஏகோவாமேல் ராஜா நம்பிக்கை வைத்தான். முந்தைய இஸ்ரவேலர் அவருடைய நாமத்தில்தான் ஆச்சரிய விடுதலைகளை பெற்றிருந்தனர். தன் படைகளை யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கச் செய்துவிட்டு தேவ உதவியை நாடினான். இருதரப்பு படைகளும் நேருக்கு நேராக நின்றன. கர்த்தரை சேவித்தவர்களுக்கு அது சோதனையின் காலமாகவும் வேதனையின் காலமாகவும் இருந்தது. ஒவ்வொரு பாவமும் அறிக்கை செய்தாயிற்றா? விடுவிக்கக்கூடிய தேவ வல்லமை மேல் யூதா மனிதருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள் தலைவர்களின் மனதில் இருந்தன. எகிப்திலிருந்து வந்த அந்த பெரும் படை தங்களுக்கு முன்னிருந்த யாவற்றையும் வாரிக்கொள்ளப் போவதாகவே ஒவ்வொருவரும் கருதியிருக்க வேண்டும். ஆனால் சமாதான காலத்தில் ஆசா சிற்றின்பக் கேளிக்கைகளில் நேரம் செலவிடவில்லை. எத்தகைய அவசர நிலையையும் சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். யுத்தப் பயிற்சி பெற்ற படை அவனிடம் இருந்தது. தன் ஜனங்கள் தேவனோடு சமாதானமாயிருக்கும்படி அவர்களை வழிநடத்த முயற்சிகள் மேற்கொண்டிருந்தான். ஆனாலும் இப்பொழுது எதிரிகளைக் காட்டிலும் அவனுடைய படையினர் குறைவாகவே இருந்தனர். இருந்த போதிலும் அவன் யாரைத் தன் நம்பிக்கையாகக் கொண்டிருந்தானோ அவர்மேல் ராஜா வைத்திருந்த விசுவாசம் குறையவில்லை. ஆசீர்வாதத்தின் நாட்களில் கர்த்தரை தேடினபடியால் இக்கட்டான காலத்திலும் அரசனால் கர்த்தரை சார்ந்திருக்க முடிந்தது. தேவனுடைய அற்புத வல்லமை அவனுக்கு புதுமையானதல்ல என்பதை அவனுடைய ஜெபம் வெளிப்படுத்தியது. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று அவன் வேண்டினான். 11. ஆசாவின் ஜபம். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ஏறெடுப்பதற்கு ஏற்ற ஜபமாகும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6:12. ஒளிக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும் தீய சக்திகளை வாழ்க்கை போராட்டத்தில் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். மனிதனையல்ல, ஜீவனுள்ள தேவனையே நாம் நம்ப வேண்டும். அவர் நாமத்தின் மகிமைக்காக மனிதர்களின் பிரயாசங்களோடு தம் எல்லையில்லா வல்லமையையும் இணைப்பார் என்பதை முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கலாம். அவருடைய நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தால் எதிரி எவரையும் ஜெயங்கொள்ளலாம்.
இராஜாவாகிய ஆசாவின் விசுவாசத்திற்கு மேன்மையான பதில் கிடைத்தது. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பழங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கிப் போனார்கள். 2:14-13.
யூதா மற்றும் பென்யமீனரின் படைகள் வெற்றியோடு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். 4:15-1:2-7. இவ்வார்த்தைகளால் ஊக்கமடைந்து யூதாவில் இரண்டாவது சீர்திருத்தத்தை கொண்டு வந்தான் ஆசா. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான்.
அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடிருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15 3 மாதத்திலே எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாறப் பண்ணினார். 8:12.
15. ஆசா நீண்ட நாட்கள் உண்மையோடிருந்தான். ஆனாலும் சில தவறுகளால் அவனுடைய வரலாறு களங்கமடைந்தது. தேவனை முற்றிலும் நம்ப மறந்த நாட்களில் அவன் அத்தவறுகளைச் செய்தான். ஒரு சமயம் யூதா தேசத்தின் மேல் இஸ்ரவேலின் ராஜா படையெடுத்து வந்து ராமாவை பிடித்தான். எருசலேமிலிருந்து 5 மைல் தொலைவில் அந்த அரணான பட்டணம் இருந்தது. அப்போது சீரியாவின் மன்னனான பெனாதாத்தோடு கூட்டணி அமைத்து விடுதலை தேடினார். உதவி தேவைப்பட்டபோது தேவனை மட்டும் நம்பத் தவறினதால் தீர்க்கதரிசியாகிய அனானி அவனை கடுமையாக கடிந்து கொண்டான். அவன் ஆசாவினிடத்தில் வந்து சொன்ன செய்தி இதுதான்.
நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரைச் சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவைச் சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப்போயிற்று. மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரருமுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரைச் சார்ந்து கொண்டபோதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம் இருதயத்தோடிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர். ஆகையால்
இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடுமென்ற செய்தியை தெரிவித்தான். 2 ஆகமம் 16:7-9 தன்னுடைய தவற்றின் நிமித்தம் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபங்கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். 10 ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரையல்ல பரிகாரிகளையே தேடினான். 12 தன்னுடைய ஆளுகையின் 41ஆம் வருடத்தில் ராஜா மரித்தான். அதன் பிறகு அவனுடைய குமாரனான யோசபாத் ராஜாவானான். ஆசாவின் மரணத்திற்கு 2 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஆட்சி பொறுப்பேற்றான் ஆகாப். அவனுடைய ஆளுகையின் ஆரம்பத்திலிருந்தே புதுமையும் பயங்கரமுமான வழிவிலகல் உண்டாயிற்று. சமாரியாவுக்கு அஸ்திபாரம் போட்ட அவனுடைய தகப்பனான உம்ரி என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரைப் பார்க்கிலும் கேடாய் நடந்தான். 16:25 ஆனால் ஆகாபின் பாவமோ அதைவிட பெரியதாக இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய்ச் செய்து வந்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது கொஞ்ச காரியமென்று நினைத்தாற்போல் செயல்பட்டான். 16:33-31 பெத்தேலிலும் தானிலும் நடைபெற்று வந்த தொழுகை முறைகளை ஊக்குவித்தது போதாதென்று ஏகோவாவை தொழுவதற்கு பதிலாக பாகாலை தொழுமாறு மக்களை அஞ்ஞான மார்க்கத்திற்குள் தைரியமாக வழிநடத்த துணிவு கொண்டான். பாகாலின் பிரதான பூஜாச்சாரியான ஏத்பாகால்தான் சீதோனியரின் ராஜாவுமாக இருந்தான். அவனுடைய குமாரத்தி ஏசபேலை ஆகாப் விவாகம் பண்ணினான். அத்தோடு பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் ஆகாப். 16:31-32 தலைநகரமாகிய சமாரியாவில் பாகாலின் தொழுகையை அறிமுகப்படுத்தினது மட்டுமல்லால் மேடான இடங்கள் பலவற்றில் ஏசபேலின் தலைமையில் அந்நிய தேவர்களுக்கு பலிபீடங்களையும் அமைத்தான் ஆகாப். அப்பகுதிகளைச் சுற்றிலுமிருந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளும் அத்தகைய வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டவர்களும் தங்கள் மோசமான செல்வாக்கை ஆங்காங்கே வெளிப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட இஸ்ரவேலர் அனைவருமே பாகாலை பின்பற்றினார்கள். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்றுப்போட்ட ஆகாபைப் போல ஒருவனுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகளான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவறுப்பாய் நடந்து கொண்டான். 21:25-26 ஒழுக்கத்தன்மையில் ஆகாப் பலவீனமானவன். அப்படிப்பட்டவன் மோசமானவளும் மனத்துணிவுடையவளுமான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அவனுக்கும் அவன் தேசத்திற்கும் அது பேரழிவாக அமைந்தது. உறுதியான கொள்கையும் நேர்மையான நடத்தையுமில்லாத அவனுடைய குணமானது உறுதிமிக்க ஏசபேலின் சொற்படி மாற ஆரம்பித்தது. தேவன் காட்டிய இரக்கங்களை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் தலைவனாகவும் பாதுகாவலனாகவும் தனக்கிருந்தத கடமைகளையும் அவனால் உணர முடியவில்லை. அதற்கு அவனுடைய சுயநலம்தான் காரணமாக இருந்தது. ஆகாபின் ஆட்சி ஏற்படுத்திய மோசமான தாக்கத்தால் ஜீவனுள்ள தேவனை விட்டு வெகு தூரம் சென்ற இஸ்ரவேலர் தேவனுக்கு முன்பாக தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டனர். பயபக்தியும் தெய்வ பயமுமான மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு அநேக வருடங்களாக நீங்கிக் கொண்டிருந்தது. அங்கு நிலவிய தேவதூஷணத்தை எதிர்த்து தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட இல்லாதது போல் தோன்றியது. வழிவிலகல் எனும் இருள் தேசம் முழுவதையும் மூடியிருந்தது. பாகால் மற்றும் அஸ்தரோத்தின் சுரூபங்கள் எங்கும் காணப்பட்டன். மனிதரின் கைக்கிரியைகளை தொழுது கொள்ளும் இடமான விக்கிரகத் தோப்புகளும் கோவில்களும் பெருகின. பொய் தெய்வங்களுக்குச் செலுத்தப்பட்ட பலிகளிலிருந்து எழுந்த புகையால் காற்று மாசுபட்டது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பலியிட்ட அஞ்ஞான பூஜாசாரிகளின் குடிமயக்கச் சத்தங்கள் மலையிலும் பள்ளத்தாக்கிலும் எதிரொலித்தன.
அங்கு நிறுவப்பட்டிருந்த சிலை தெய்வங்களே கடவுள்கள் என்றும், பூமி, அக்கினி, நீர் போன்ற விசித்திர வல்லமைகளால் அவை ஆட்சி செய்கின்றன என்றும் மக்களுக்கு போதிக்கும்படி ஏசபேலும் பூஜாசாரிகளும் தங்கள் தீய செல்வாக்கால் ஏற்பாடு செய்தனர். ஓடும் நீரோடைகள், ஜீவத்தண்ணீருள்ள நதிகள், மென்மையாகப் பெய்யும் பனி, பூமியை குளிரச் செய்து வயல்களை அபரிதமாக விளையச் செய்யும் மழை போன்ற சகல பரலோக ஆசீர்வாதங்களுக்கு காரணர் தேவனே. நன்மையும் பூரணமுமான ஈவுகளை தருபவர் அவரே. ஆசீர்வாதங்களுக்கு காரணர் தேவனே என்று அவரை சுட்டிக்காட்டாமல் பாகாலையும் அஸ்தரோத்தையும் காட்டினார்கள். மலை, பள்ளத்தாக்கு, நதி, நீருற்று அனைத்தும் ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களிலிருக்கின்றன. சூரியனையும் வானமேகங்களையும் இயற்கையின் சகல வல்லமைகளையும் கர்த்தரே கட்டுப்படுத்துகிறார் என்பதை மக்கள் மறந்தார்கள்.
தம்மை மறந்த ராஜாவையும் மக்களையும் தம் உண்மை ஊழியர்கள் மூலம் மீண்டும் மீண்டும் எச்சரித்தார் ஆண்டவர். ஆனால் அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் வீணாயின. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கும் உரிமை ஏகோவாவிற்கு மாத்திரமே உரியது என்று தேவ ஊழியர்கள் உறுதிப்படுத்தினதும் வீணாகியது. தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணங்களை அவர்கள் கைக்கொண்டதும் வீணாகவே இருந்தது. சிலை வழிபாட்டின் கவர்ச்சிமிக்க சடங்குகளாலும் பகட்டுகளாலும் சிறைப்பட்டவர்களாய் ராஜா மற்றும் அவனுடைய அரசவையினரின் முன் மாதிரியை மக்கள் பின்பற்றினர். தொழுகையை உணர்வுக்கினியதாய் மாற்றி அதன் கேடான மதிமயக்குகிற சந்தோஷத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தனர். கண்மூடித்தனமான மடமையால் தேவனையும் அவரை தொழுவதையும் புறக்கணித்தார்கள். கிருபையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளி இருளடைந்தது. பசும்பொன் மங்கியது.
அந்தோ இஸ்ரவேல் எப்படியாக தன் மகிமையை இழந்து போனது! தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவருக்கு துரோகம் செய்ய இவ்வளவு இழிவாக ஒருபோதும் சென்றதில்லை. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் தவிர, தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருந்தார்கள். முதலாம் ராஜாக்கள் 18-19. தேவ வல்லமையால் ஓர் அற்புதம் நிகழ்ந்தாலொழிய தேசம் முற்றிலும் அழிந்து போவதிலிருந்து வேறெதுவாலும் தப்புவிக்க கூடாதிருந்தது. இஸ்ரவேல் தானாகவே தன்னை ஏகோவாவிடமிருந்து விலக்கிக் கொண்டது. ஆனாலும் பாவத்திற்குள்ளாக வழிநடத்தப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் தம் கருணையால் இரக்கம் கொண்டார். தம்முடைய வல்லமையான தீர்க்கதரிசிகளில் ஒருவனை அவர்களிடத்திற்கு அனுப்பியிருந்தார். அவன் மூலமாக அவர்களில் அநேகர் தங்கள் முற்பிதாக்களின் தேவன் மேல் மீண்டும் பற்றுக்கொள்ள வழிநடத்தப்பட இருந்தனர்.